கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு உதவி. தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள தேடுகிற வழிவகைகள் அநேகமுண்டு. இயற்கை பொருள்கள் இடைவிடாமல் நமது புலன்களுக்கு அறிவை கொடுக்கின்றன. தேவனுடைய சிருஷ்டிகளிலே விளங்குகிற அவருடைய அன்பும் மகிமையும் களங்கமற்ற இருதயத்திலே பதிகின்றன. இயற்கை வஸ்துக்கள் மூலமாக தேவன் அனுப்புகிற செய்திகளை கவனமுள்ள காது கேட்டு அறிந்து கொள்ளக்கூடும். பசுமையான கழனிகள், மேகமளாவிய விருட்சங்கள், முக்குகள், புஷ்பங்கள், கடந்து செல்லுகின்ற மேகங்கள், பெய்கின்ற மழை, சப்திக்கின்ற சிற்றாறு, வானமண்டலங்களின் மகத்துவங்களாகிய இவை நமது இருதயங்களோடு பேசுகிறது போல பேசி, அவை எல்லாவற்றையும் படைத்தவரோடு நாம் பழகிக் கொள்ளும்படி நம்மை அழைக்கின்றன. நம்முடைய இரட்சகர் தமது சிறந்த போதங்களை இயற்கை வஸ்துக்களோடு ஒட்டி பேசினார். மரங்கள், பறவைகள், பள்ளத்தாக்கிலுள்ள மலர்கள், குன்றுகள், களங்கள், அழகுவாய்ந்த ஆகாய மண்டலங்களாகிய இவை மாத்திரமல்ல, அன்றாடம் ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்களெல்லாம் சத்திய வார்த்தைகளோடு சேர்த்து பேசப்பட்டிருக்கிறபடியால், உழைப்பாளியொருவன் தனது சோழிகளின் மத்தியிலும் கூட அவருடைய போதங்களை மிகவும் எளிதாக அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் நம்முடைய வீடாகிய பூமியை வெகு அழகுள்ளதாக படைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சிருஷ்டிப்பின் நலத்தைக் கண்டு அதன் இயற்கையான அழகை பார்த்து மகிழ வேண்டுமென்று விரும்புகிறார். அவர் அழகின் மேல் பிரியமுள்ளவர். ஆயினும் வெளியான அலங்காரத்தை பார்க்கிலும் இருதயத்தின் உள்ளான அழகையே அதிகமாக விரும்புகிறார். மலர்களின் செலந்தரியமான இலட்சணங்களாகிய தூய்மையையும் கபடமின்மையையும் நாம் பரிபாலிக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். நாம் கூர்ந்து கவனிப்போமானால், தேவன் சிருஷ்டித்திருக்கிறவையெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று நமக்கு போதிக்கின்றன. வழியொன்றுமில்லாத ஆகாய வெளியில் யுகம் யுகமாய் தங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற பாதைகளில் செல்லுகின்ற நட்சத்திரங்கள், தொடங்கி சிறிய அணுக்கள் வரையிலுமுள்ள எல்லா இயற்கை பொருட்களும் சிருஷ்டிகருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகின்றன. தேவன் படைத்திருக்கிற ஒவ்வொரு வஸ்துவையும் ஆதரித்து வளர்க்கிறார். எல்லையில்லாத ஆகாய வெளியில் தொங்குகின்ற கணக்கற்ற மண்டலங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற தேவன், அச்சமின்றி பாடிக்கொண்டலைகிற சிறிய ஊர்க்குருவிக்கும் கூட தேவையானதெல்லாவற்றையும் சவதரித்துக் கொடுக்கிறார். மனுஷர் தினந்தோறும் தங்கள் வேலைகளுக்குப் போகும்பொழுதும், ஜெபம் பண்ணும்பொழுதும், இரவில் படுக்கப் போகும்பொழுதும், அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதும், பணக்காரன் தனது மாளிகையில் மணங்களிக்க உண்ணும்பொழுதும், அல்லது ஏழையொருவன் தனது மக்களை கூட்டி தன்னிடத்திலுள்ள சொற்ப ஆகாரத்தை அவர்களுக்கு பகிரும்பொழுதும், பரமபிதா இவர்கள் ஒவ்வொருவரையும் உருக்கத்தோடு கவனிக்கிறார். கடவுளுக்குத் தெரியாமல் ஒருவரும் கண்ணீர் சிந்துவதில்லை. அவர் பார்க்காமல் ஒருவரும் நகைப்பதுமில்லை. இதை நாம் பூரணமாக நம்புவோமானால் நமக்கு அடாத கவலைகளெல்லாம் நீங்கிவிடும். நமது ஜீவியத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் காரியங்கள் தவறிப்போகாமல் கைகூடி வரும். ஏனெனில் ஒவ்வொரு காரியமும், அது பெரிதானாலும் சரி, சிறிதானாலும் சரி, தேவனுடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கோ பல கவலைகளால் மயக்கமில்லை. அவற்றின் பாரத்தால் அவர் அழுந்திப் போகிறதுமில்லை. அப்படியானால் அநேகர் அறியக்கூடாத ஆத்தும இளைப்பாறுதலை அடையலாம். உன்னுடைய புலன்கள் கண்ணைக் கவருகின்ற இந்த உலகத்தின் அழகிலே மகிழும்பொழுது, வரப்போகிற மறு உலகத்தைப் பற்றி நினை. அங்கே பாவ மரணங்களின் தோஷம் காணப்படுகிறதில்லை. சாபத்தின் நிழல் இயற்கை பொருட்கள் மேல் படுகிறதுமில்லை. இரட்சிக்கப்பட்டவர்களுடைய இன்பகரமான இருப்பிடத்தை உன் உள்ளத்தில் பாவனை செய்து கொள். பின்னும் அது நீ பாவனை செய்து கொண்டதைக் காட்டிலும் ஆயிரமடங்கு மகத்துவம் பொருந்தியதென்றும் ஞாபகப்படுத்திக் கொள். இயற்கையாக தேவன் அளித்திருக்கிற விதவிதமான வஸ்துக்களில் அவருடைய சிறந்த மகிமையின் ஒரு சிறிய ஒளியை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். முதலாம் கொரிந்தியர் 2:9 என்று எழுதியிருக்கிறது. கவி பாடுகிறவர்களும் தாவரசங்கம் சாஸ்திரிகளும் இயற்கை விஷயமாக பல காரியங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்தின் அழகை வெகு கணிசத்தோடு கவனித்து இன்பம் அனுபவிக்கிறவன் கிறிஸ்தவனே. ஏனென்றால் அவன் எது எது தன்னுடைய பிதாவின் கைவேலை என்று அறிந்து மலர் செடிமரங்களில் விளங்குகின்ற அவருடைய அன்பை காண்கிறான். குன்று, பள்ளத்தாக்கு, நதி, சமுத்திரமாகிய இவைகள் தேவன் மனுஷனுக்கு காட்டியிருக்கிற அன்பின் தோற்றங்களென்று நோக்கி பார்க்காத மனுஷன் அவற்றின் அழகு நலத்தை அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவன் நமக்காகச் செய்கிற காரியங்கள் மூலமாகவும், இருதயங்களில் கிரியை நடப்பிக்கிற அவருடைய ஆவியின் மூலமாகவும் அவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களிலும் நம்மைச் சுற்றிலும் உண்டாகிற மாறுதல்களிலும் அநேக மேன்மையான படிப்பினை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த படிப்பினைகளை அறிந்து கொள்ளும்படி நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவனுடைய படைப்புத் தொழிலை அறிய விரும்பின சங்கீதக்காரன், பூமி கர்த்தருடைய காரூணியத்தினால் நிறைந்திருக்கிறது, சங்கீதம் 33:5 என்றும், எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள், சங்கீதம் 107:43 என்றும் சொல்லுகிறான். தேவன் தமது வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறார். இதிலே அவருடைய குணாதிசயம் எவ்விதமானதென்றும், அவர் மனுஷரோடு நடந்து கொள்வது எவ்வாறென்றும், மீட்பின் பெரிய வேலை எப்படிப்பட்டதென்றும் வெகு தெளிவாக காட்டியிருக்க காணலாம். இன்னும் இதிலே முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், மற்ற பூர்வீக பரிசுத்தவான்களாகிய இவர்களுடைய சரித்திரம் நமக்கு முன்னே விரிக்கப்படுகிறது. அவர்களும் நம்மைப்போல பாடுள்ள மனுஷர்தான். யாக்கோபு 5:17. நமக்கு நேரிடுகிறதைப் போன்ற தடைகள் அவர்களுக்கு இருந்த போதிலும், அவர்கள் அவற்றை எவ்வாறு மேற்கொண்டார்களென்றும், நம்மைப்போல அவர்களுக்கும் சோதனைகள் உண்டான போதிலும், அவர்கள் எவ்விதமாக தைரிய நெஞ்சுடையவர்களாகி தேவ கிருபையால் அவற்றை ஜெயித்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இதை பார்க்க பார்க்க நீதிமான்களாவதற்கு நாம் படுகிற பிரயாசத்தில் தைரியம் கொள்ளுகிறோம். அவர்களுடைய கஷ்டங்கள் மூலமாக கிடைத்த விலையேறப்பெற்ற ஞானத்தையும் அறிவை பற்றியும், அவர்களுடைய ஒளி, அன்பு, ஆசீர்வாதங்களைப் பற்றியும், அவர்களுக்கு அருளப்பட்ட கிருபையின் பலத்தால் அவர்கள் செய்த வேலையைப் பற்றியும் நாம் படிக்கும்பொழுது, அவர்களைத் தூண்டின அதே ஆவியானவர் பரிசுத்த வைராக்கியம் என்ற தீபத்தை நமது இருதயத்திலே ஏற்றி, குணாதிசயத்தில் அவர்களைப் போல, அதாவது தேவனோடு ஜீவிப்பதில் அவர்களைப் போல இருக்க வேண்டுமென்ற ஆசையை எழுப்புகிறார்.
என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39 என்று இயேசு பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தைப் பற்றி பேசினார். அப்படியே புதிய ஏற்பாட்டைப் பற்றியும் இதற்கதிகமான நிச்சயத்தோடு சொல்லலாம். என்னை என்ற வார்த்தையில் குறித்த மீட்பர் பேரிலேதான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கு இருக்கிற நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. வேதம் முழுவதும் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை, யோவான் 1:3 என்று சொல்லியிருக்கிறபடியால், சிருஷ்டிப்பின் முதல் சங்கதி தொடங்கி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், வெளிப்படுத்தல் 22:12 என்ற கடைசி வாக்குத்தத்தம் வரை அவருடைய கிரியைகளைப் பற்றி வாசித்து அவருடைய சத்தத்திற்குச் செவி கொடுக்கிறோம். நீ இரட்சகருடனே நெருங்கி பழக விரும்பினால் பரிசுத்த வேதாகமத்தைப் படி.
தேவனுடைய வசனங்களால் உன் இருதயத்தை நிரப்பு, அவைகள் உன்னுடைய கொடுந்தாகத்தை தணிக்கிற ஜீவ தண்ணீராகிறது, அவைகள் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமுமாம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை, யோவான் 6:53 என்றும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, யோவான் 6:63 என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நம்முடைய சரீரங்கள் நாம் புசித்துக் குடிக்கிறவைகளால் வளருகின்றன. இயற்கை பொருட்களில் எவ்விதமான ஒழுங்கு இருக்கிறதோ அவ்விதமே ஆவிக்குரிய விஷயத்திலும் இருக்கிறது. நாம் எதைப்பற்றி தியானிக்கிறோமோ அது ஆத்தும சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்.
மீட்பின் விஷயத்தைப் பற்றி தூதர்களுங்கூட கவனித்து நோக்க விரும்புகிறார்கள். நித்தியத்தின் யுகா யுகங்களாக மீட்கப்பட்டவர்களுடைய சாஸ்திரமும் சங்கீதமும் அந்த விஷயத்தைப் பற்றித்தான் இருக்கும். அது இப்பொழுது நாம் கவலையோடு படித்து சிந்திப்பதற்கேற்ற பொருள் அல்லவா? இயேசுவினுடைய அளவிறந்த இரக்கம், அன்பு ஆகிய இவற்றைப் பற்றியும், நமக்காக அவர் செலுத்தின பலியை பற்றியும் கவனத்தோடும் வணக்கத்தோடும் சிந்திக்க வேண்டியது நமது அருமையான மீட்பரும் மத்தியஸ்தருமானவருடைய லட்சணங்களைப் பற்றி நாம் அடிக்கடி பேச வேண்டும். தமது ஜனங்களை தங்கள் பாவங்களினின்று இரட்சிக்கும்படி வந்தவருடைய வேலையைப் பற்றி தியானிக்க வேண்டும். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் நாம் இவ்வாறு தியானிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமும் அன்பும் பலனடைகின்றன. இவற்றோடு நமது ஜபங்கள் கலந்து வரும்பொழுது அவைகள் தேவனுக்கு மிகவும் பிரீதியுள்ளவைகளாகும். நமது ஜபங்கள் கருத்தும் ஊக்கமும் உள்ளவையாகும். இயேசுவின் மீது விடாப்பற்று உண்டாகும். அவர் மூலமாக தேவன் அண்டை வருகிற எல்லாரையும் கடைசி பரியந்தம் இரட்சிக்க அவருக்கு வல்லமையுண்டு என்ற அறிவானது ஒவ்வொரு நாளும் உயிரடைந்து ஓங்கும். இரட்சகருடைய உத்தமத்தை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தின் சாயலாக நாம் முழுவதுமாக மாறி உயிரடைய வேண்டுமென்ற ஆசை கொள்வோம். நாம் வழிபடுகிறவரைப் போல நாம் ஆக வேண்டுமென்று நமது ஆத்துமாவிலே பசிதாகமுண்டாகும். எவ்வளவுக்கதிகமாக நமது எண்ணங்கள் கிறிஸ்து மேலே இருக்கிறதோ அவ்வளவுக்கதிகமாக நாம் மற்றவர்களிடத்தில் அவரை பற்றி பேசி உலகத்துக்கு அவரை வெளிப்படுத்துவோம். வேதமானது அறிவாளிகளுக்காக மாத்திரமல்ல, சாதாரண ஜனங்களுக்கென்றே எழுதப்பட்டது. இரட்சிப்புக்கு அவசியமான பெரிய சத்தியங்கள் பட்ட பகல்வெட்ட வெளிச்சமாக வரையப்பட்டிருக்கின்றன. ஆனால் தெளிவாக காட்டியிருக்கிற தேவனுடைய சித்தத்தை பின்பற்றாமல் தங்கள் சுய புத்தி மார்க்கம் செல்லுகிறவர்களைத் தவிர வேறொருவராவது தங்கள் வழி தவறி கெட்டுப் போக மாட்டார்கள். வேதம் கற்பிக்கிறதை பற்றி பிரிதொருவன் கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நமக்குள் நாமே தேவ வசனத்தை படிக்க வேண்டும். நாமே சிந்தனை செய்து அறிவடைவதற்கு பதிலாக மற்றவர்கள் ஆலோசித்து பேசுவதை நாம் அங்கீகரிக்க தலைப்படுவோமாகில் நம்முடைய ஊக்கங்கள் குன்றி நமது திறமையெல்லாம் குறைந்து போகும். சிறந்த மனோதத்துவங்களுக்கேற்ற காரியங்களில் அவற்றைச் செல்லவிடாமல் தடுப்போமானால் அவையும் குறுகிப்போகும். இப்படி குறுகிப்போகுமாயின் தேவ வசனத்தின் ஆழ்ந்த கருத்தை அறிந்து கொள்ளும் திறமை அந்த தத்துவங்களுக்கு இல்லாமலே போகும். வேத வசனங்களையும் ஆவிக்குரிய விஷயங்களையும் ஒன்றோடொன்று ஒத்து பார்த்து இவ்விதமாக வேதாகமத்திலுள்ள பொருட்களின் சம்பந்தத்தை கண்டுகொள்வதிலே நமது மனதை செலுத்தினால் நமது புத்தி விசாலமாகிறது. புத்தியை பலப்படுத்துவதற்கு வேதம் படிப்பதை பார்க்கிலும் தக்கது வேறொன்றுமில்லை. எண்ணங்களை மேலானதாக்கி தத்துவங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்கு ஆழ்ந்த கருத்துக்கள், சிறந்த சத்தியங்கள் அடங்கிய வேதாகமத்தைப் போன்ற சக்தியுள்ள புஸ்தகம் பெரிதொன்றுமில்லை. மனுஷர் தகுந்த பிரகாரம் தேவ வார்த்தையை படிப்பார்களானால் அவர்கள் புத்தி விசாலிக்கும், அவர்களுக்கு சிறந்த குணமுண்டாகும், காண்பதற்கருமையான உறுதியான நோக்கமுடையவர்களாவார்கள். வேதாகமத்தை விரைவாக வாசிப்பதனால் யாதொரு பயனுமில்லை. அவ்வாறு ஒரு மனுஷன் வேதம் முழுவதும் வாசித்த போதிலும் அதன் நலத்தை காணவாவது ஆழ்ந்து புதைந்த கருத்தை அறிந்து கொள்ளவாவது முடியாமல் போகிறான். ஒரு வசனத்தின் உட்கருத்து நமது மனதுக்கு தெளிவாகி இரட்சணியத்துக்கும் அதற்குமுள்ள சம்பந்தம் பிரத்தியட்சமாகும் வரையிலும் நாம் அந்த ஒரே வசனத்தை படிப்போமானால் அது குறித்த நோக்கமுமில்லாமல் ஒரு உபதேசமும் அடையாமல் அநேக அதிகாரங்களை வாசிப்பதை பார்க்கிலும் மிகவும் பிரயோசனகரமானதாகும். வேதாகமத்தை உன்னிடத்திலே வைத்துக்கொள். சமயம் கிடைத்த வேளையில் அதை படி. வசனங்களை ஞாபகத்தில் பதி. வீதியில் வழி நடக்கும்பொழுதுங்கூட நீ ஒரு பாகத்தை வாசித்து அதைப்பற்றி சிந்தனை செய்து இவ்வாறாக அதை உன் உள்ளத்தில் பதியச் செய்யலாம். நாம் கருத்தோடு கவனித்து ஜபசிந்தையோடு படிக்காவிட்டால் நாம் ஞானமடைய முடியாது. வேதத்தின் சில பாகங்கள் மெய்யாகவே மிகத் தெளிவாயிருக்கிறபடியால் ஒருவராவது தப்பர்த்தம் கொள்ள முடியாது. ஆனால் பார்த்தவுடனே அர்த்தம் விளங்கிக் கொள்ள முடியாத பாகங்களும் இருக்கின்றன. நாம் வேதத்தின் ஒரு பாகத்தை மற்றொரு பாகத்தோடு ஒப்பிட்டும் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட படிப்புக்கு மிகுதியான பலன் கிடைக்கும். சுரங்கம் தோண்டுகிற ஒருவன் பூமியினுள் மறைந்திருக்கிற பொன் தங்கங்கள் படலம் படலமாகப் போகிறதைக் கண்டுகொள்ளுகிறான். அதுபோலவே மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுகிறது போல எவன் தேவனுடைய வார்த்தையை விடாமுயற்சியாக ஆராய்கிறானோ அவனுக்கு கவலையீனமாக வாசிக்கிறவனுடைய கண்ணுக்கு மறைந்து போகிற அநேக பெரிய சிறந்த சத்தியங்கள் தென்படும். எழுப்புதலான வார்த்தைகளை நாம் நமது இருதயத்திலே வைத்து சிந்தனை செய்தால் அவைகள் ஜீவ நீரூற்றிலிருந்து ஓடுகிற நதிகளைப் போலிருக்கும்.
ஜெபம் செய்யாமல் வேதத்தை வாசிக்கக்கூடாது. அதன் பக்கங்களை திறக்கும் முன்னே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் கிடைக்கும்படி கேட்க வேண்டும். அப்படியானால் அது நமக்கு அளிக்கப்படும்.
நாத்தான்வேல் இயேசுவண்டை வந்தபொழுது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இரட்சகர் சொன்னார்.
அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். யோவான் 1:47-48.
சத்தியம் எது என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக அறிவை நமக்கு தரும்படி அவரை நாம் தேடினால், இரகசியமான இடங்களில் நாம் ஜெபித்த போதிலும் அவர் அங்கும் நம்மை பார்க்கிறார். தெய்வ ஆதரவை மனத்தாழ்மையோடு தேடுகிறவர்கள் யார் யாரோ அவர்களுடனே ஒளியுள்ள உலகத்திலிருந்து தேவதூதர்களும் வந்து இருப்பார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் இரட்சகருடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் உயர்த்தி காட்டுகிறார். கிறிஸ்துவையும் அவருடைய நீதியின் பரிசுத்தத்தையும் அவராலே நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய இரட்சிப்பையும் உலகத்துக்கு காட்டுவதே அவருடைய முக்கிய வேலையாகும். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:14 என்று இயேசு சொல்லுகிறார்.
சத்திய ஆவியானவர் ஒருவரே தேவனுடைய சத்தியத்தை பிரயோசனமுள்ளதாக படித்துக் கொடுக்கக்கூடிய உபாத்தியாயர்.
மனுக்குலத்துக்காக தமது குமாரன் மரிக்கும்படி அவரை கொடுத்து மனுஷனுக்கு போதகராகவும் எப்பொழுதும் வழிகாட்டியாகவுமாக இருக்கும்படி தமது ஆவியை நியமித்திருக்கிறபடியால் தேவன் எவ்வளவாக மனுஷரை மதிக்கிறார் என்று பாருங்கள்.